கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோத
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் அன்பர்களே, இன்றைய தினசரி ஜானம் அப்ரிக்ரகம். இறையே, உன்னை அடைவதற்கு இடைஞ்சலாய் உள்ள பொருட்களை நான் ஏழேன். தேவைக்கு மேற்பட்ட உணவை உண்டால் ஜீரணக் கருவி கெட்டுப்போம். தேவைக்கு மிஞ்சிய பொருட்களை அடைந்திருந்தாலும் அல்லது பிறரிடம் இருந்து ஏற்றுக்கொண்டாலும் மனது கெட்டுப்போம். அதிகமான பொருட்களை வைத்திருப்பவன் அப்பொருட்களை பற்றி அடிக்கடி நினைத்தாக வேண்டும். அவைகளை நினைக்கும் அளவு மனது மாசுபடுகின்றது. பிறர் தரும் பொருளை இலவசமாக ஏற்பதால் மனது பிறர்க்கு கடமைப்பட்டதாகின்றது. எதையும் இலவசமாக ஏற்கலாகாது. ஏற்பது இகழ்ச்சி என்பது திருவள்ளுவர் வாக்கு. இயல்பாகும் நோன்பிற்கென்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து என்பது திருக்குறள். வணக்கம் அன்பர்களே, நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல்நலம், நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம், வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும் மேன்மையும் அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம், மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள், உயர் புகழ் அளிக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
பரா பரணாம் கோவிந்தா, ஹரி ஹரி கோவிந்தா.
கிருஷ்ணன் அவர்களது கட்டுரை ஒன்று. நீங்களே கதி என்று ஒருவரிடம் சொல்வதும் அவருக்கு அடியவராக இருப்பதும் தவறு. அதுபோல நானே பெரியவன் என்று சொல்வது அகங்காரம், ஆகவே அதுவும் தவறு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? ஆனால் இறைவனுக்கு இதுவெல்லாம் பொருந்தாது. தன்னை அடியேன் என்று சொல்லிக்கொண்டே அனைவரிடமும் பழகி அனைவரையும் மதித்து வாழ்ந்தவர் யார் தெரியுமா? அயோத்தி ராமன்தான் அவர். தன்னை அவதாரமாக அவர் ஒருபோதும் காட்டிக்கொள்ளவில்லை. எப்பொழுதும் எங்கும் தன்னை அடியேன் என்றுதான் சொல்லிக் கொண்டார். விஸ்வாமித்திர முனிவரிடம் அடியேன் என்று பணிந்தார். பரத்வாஜ முனிவரை பார்த்ததும் அடியேன் என்று சொல்லித்தான் வணங்கினார். வசிஷ்டரை சந்தித்ததும் அடியேன் என்று பரவசப்பட்டு வணங்கினார். அவ்வளவு ஏன், சமுத்திர ராஜனிடம் கூட அப்படியே அடியேன் என்று சொல்லித்தானே வழிவிடும்படி 3 நாட்கள் வேண்டினார். ஆனாலும் கடல் அரசன் கடலை கடப்பதற்கு வழிவிடவில்லை. பிறகுதான் ராமன், என்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்து வாருங்கள், இந்த கடலை அப்படியே வற்றச் செய்கிறேன், அப்படி வற்றினால்தான் வானரங்கள் கடலை கடக்க வழி கிடைக்கும் என்றாரே பார்க்கலாம். ஆக எவருக்கு எப்பொழுது தன்னால் அடிமையாக தாசனாக அடியவனாக இருக்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் அப்படி இருப்பது சிறப்பு என்பதை வாழ்ந்து காட்டிய அவதார புருஷன் ராமபிரான். சரி, நானே பெரியவன் என்று பறைசாற்றிய பகவான் யார் தெரியுமா? அவர்தான் கண்ணன். அவரை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? கீதையில் பல இடங்களில் நானே பெரியவன் என்று அர்ஜுனனுக்கு அருளியுள்ளார். எதற்கெடுத்தாலும் எங்கே தீங்கு நேர்ந்தாலும் சங்கை ஊதிவிடுவேன், சக்கரத்தை ஏவி விடுவேன் என்பது போல் தயாராக துடிப்புடனும் விழிப்புடனும் அஞ்சா நெஞ்சனாக நானே பெரியவன் என்று மாறுதிட்டி சொன்னவர் கண்ணன். அதனால்தான் அவருக்கு சர்வாசு நிலையக என்ற திருநாமம் உண்டானது. இந்த உலக உயிர்கள் அனைத்திற்கும் இருப்பிடமாக திகழ்பவன் என்று இதற்கு பொருள். உலகத்து மனிதர்கள் அனைவருக்கும் புகலிடமாக அடைக்கலம் தருபவனாக இருப்பவன் தானே மிகப்பெரியவன். அப்படியெனில் இறைவன் சொன்னதில் தவறென்ன இருக்கின்றது? இப்படித்தான் கீதையின் 16வது அத்தியாயத்தில் அசுரர்களையும் தேவர்களையும் பிரித்து பகுத்து எடுக்கின்றார். இதையெல்லாம் கேட்ட அர்ஜுனனுக்கு சின்னதாக ஒரு பயம், பதற்றம், குழப்பம். அசுரர்களையும் தேவர்களையும் பற்றி சொல்கின்றானே கண்ணன், நம்மை இவன் அசுரனாக நினைக்கின்றானா அல்லது தேவர்களின் ஒருவனாக மதிக்கின்றானா என்று தவித்து வருகிறான். கண்ணனிடம் மெல்ல, அசுரர்கள் என்பவர் யார், தேவர்கள் என்பவர் யார், ஒற்றை வரியில் தெளிவாக சொல்லேன் கண்ணா என்று கேட்டான். உடனே கண்ணன், சாஸ்திரங்களையும் அதன் விதிமுறைகளையும் யாரெல்லாம் அத்துமீறுகின்றார்களோ அவர்கள் அசுரர்கள். அந்த சாஸ்திரத்தையும் அதன் விதிமுறைகளையும் போற்றி அதன்படி யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்கள் தேவர்கள் என்றான். உடனே அர்ஜுனன், சரி கண்ணா, நான் யார் என்று கேட்டான். இதில் என்ன சந்தேகம்? உன்னிடம் எத்தனை முறை நான் பெரியவன், நான் பெரியவன் என்று என்னை சொல்லிக்கொண்டே இருந்தேன். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என் நல்லுரைகளை கேட்டுக்கொண்டிருந்த நீ தேவர்களில் ஒருவன்தான் என்று சொல்லி பூரித்தார் கண்ணபிரான். இதில் வியந்தும் நெகிழ்ந்தும் போனான் அர்ஜுனன். ஒரு நாள் மாலையில் தன் கூந்தலை தோகை போல் விரித்து நெய் தடவிக்கொண்டிருந்தாளாம் திரௌபதி. அவளின் அந்த தலைவிரி கோலத்தை காண சகிக்காத கிருஷ்ணன் சீக்கிரம் என்று விரட்டி அவளை உடனே தலைவாரிக்கொள்ள சொன்னானாம். நல்லதொரு பொழுதில் அவள் சிறிது நேரத்திற்கு தன் கூந்தலை முடித்துக் கொள்ளாமல் இருந்ததையே காணப்பிடிக்காத கண்ணபிரான், துரியோதன துச்சாதன ரத்தத்தை தடவிக்கொள்ளும் வரை என் கூந்தலை முடிய மாட்டேன் என்று அவள் சபதமிட்ட பொழுது பேசாமல் இருப்பானா என்ன? அதை தாங்க முடியாதவனாக வெகுண்டெழுந்து அவன் நிகழ்த்தியதே மகாபாரத யுத்தம். அடியேன் என்று ராமனாகவும் நான் பெரியவன் என்று கண்ணனாகவும் அவதரித்து உலகுக்கு எப்படியெல்லாம் உணர்த்தியிருக்கின்றார் பாருங்கள் இறைவன். அடியேன் என பணிந்தது ராமனின் காலம். சக்கரத்தை எடுப்பேன் என்று வியூகத்திற்கு தயாராக இருந்தது கண்ணனின் காலம். துவாபர யுகத்தின் மாறுபாடு அது. சரி, நான் பெரியவன் என மாறுதட்டி சொன்னாலும் கண்ணன் அப்படியே இருமாப்பும் கர்வமுமாக இருந்து விட்டானா என்ன? தன் அத்தனை பெருமைகளையும் தூக்கி போட்டுவிட்டு தன் அத்தனை சக்திகளையும் உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு அர்ஜுனனுக்கு சாரதியாக அவனுடைய கால்கள் தன் தோளில் படும்படி தேரோட்டினானே, அவனை விடவா அடியேன் என்று சொல்வதற்கு ஒருவர் வேண்டும். எதற்கும் கலங்காத அந்த மாய கண்ணனும் ஒரே விஷயத்திற்கு தவித்து மருகினானாம். அது என்ன தெரியுமா? சபையில் மானப்பங்கப்படுத்திய வேளையில் திரௌபதிக்கு துணையாக அருகில் இல்லாது போய்விட்டேனே என அர்ஜுனனிடம் வருந்தினானாம். அதனால் என்ன, திரௌபதி கண்ணீரும் கதறனுமாக கோவிந்தா என குரல் கொடுத்ததும் உலகில் எந்த மூலையில் இருந்ததெல்லாம் சட்டன விட்டுவிட்டு புடவை புடவையாக அங்கு கொண்டு வந்து அவளின் மானத்தை காத்து அருளியவன் அல்லவா கண்ணன்? அப்படி இருக்க அவன் எதற்காக கவலைப்பட வேண்டும்? அதுதான் கண்ணனின் மகோ உன்னதம். அருளை அள்ளிக் கொடுப்பதில் அகமகிழ்பவன் அவன். ஒரு துளசி, ஒரு பூ, ஒரு பழம் கண்ணனை திருப்திப்படுத்த, அவனது பேரொருளை பெற இவைகள் மட்டுமே போதும் நமக்கு. அவன் அருள் மழை பொழிந்து விடுவான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அவனுக்கு திருப்தியே வராதாம். அது என்ன விஷயம்? அதாவது நாம் என்ன கொடுத்தாலும் அது நிறைவு பெற்றுவிடுகின்ற கண்ணன் நமக்கு தரும் பொழுது மட்டும் அவ்வளவு சீக்கிரத்தில் நிறைவடைவையே மாட்டானாம். உள்ளன்புடன் அவனை சரணடைந்து விட்டால் அவர்களுக்கு இன்னும் கொடுப்போம் இன்னும் கொடுப்போம் என்று கொடுத்துக் கொண்டே இருக்கின்ற தயாளன் அவன். இதனால்தான் அவனை அனலாகா என்று திருநாமம் சொல்லி போற்றுகின்றனர் பெரியவர். அனல் என்றால் தீ, தீக்கு நிகரானவன் கண்ண பரமாத்மா. அதாவது எரிகின்ற நெருப்பில் எதை போட்டாலும் ஹா என வாய்ப்பிழந்து அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும். எண்ணெய் நெய் என எதை சேர்த்தாலும் இன்னும் இன்னும் என்று கடன்று எரியும். பகவான் கிருஷ்ணர் பக்தர்களுக்கு அருளுகின்ற விஷயத்தில் போதும் என்கின்ற மனம் இல்லாத அக்னியை போன்று இருக்கின்றார் என்பதாலேயே இந்த திருநாமம். கண்ணனுக்கு தாசனாக இருந்தால் நமக்கு தேவையானவற்றை தந்தருளுகின்ற, மகிழ்கின்ற, அந்த மகிழ்ச்சியில் திருப்தி படுகின்ற மாணிக்கம் அவன்.
மின்னால் தளமதில் சோழ் வில்லை முத்தோர் என்னருகார் சொன்னால் கடத்தமலம் சூடினோம் முன்னால் கிழி அறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மயிலைச் சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டல் பிரான் வந்தார் என்ன ஈண்டிய சங்கமெடுத்தூதா வேண்டிய வேதங்களோதி விரண்டு கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டகிண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியாமாடம் நின்னாடம் பிரிவெண்ணே ஆயிரம் பல்லாண்டு படிவாய் நின் பலமார்வினில் வாழ்கின் அமங்கயம் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் வல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட செண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியமாடம் நென்மாடம் பிரிவெண்ணே ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நென் பலமார்வினில் வாழ்கின் அமங்கயம் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமம் பல்லாண்டு பாழாட்பட்டு நின்றீருள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொண்மென் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலம் பழப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வாள் இலங்கை வாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ஏடு நிலத்தில் எடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கறியா நமோ நாராயணாயவென்று பாடு மனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே அண்ட குலத்து கலிபதியாகி அசுரரிரா கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருளீகே சந்தனக்கு தொண்ட குலத்திலுள்ளீர் வந்தடிதொழுது ஆயிரநாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே எந்தை தந்தை 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 தம்மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சைகின்றாம் திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அரையுருவாகி அரிய அழித்தவனை பந்தனை நீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே தீயற் பொருகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று குடிகுடியாட்செய்கின்ற மாயப்பொருவடைவானனை ஆயிரந்தோழும் பொழிகுருதி பாய சுரத்திய வாழி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் பத்தாணி சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூணொடு காதுக்கு குண்டலமும் மெய்யட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்ல பையுடை நாகப்பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே உடுத்து களைந்தனின் பீடகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொண்டர்களும் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பைநாதனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்னாள் எம்பெருமான் உந்தனக்கடியோமென் எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்றுந்ததுகான் சென்னாள் தோத்தி திருமதுரையுள் சிலை குனித்து ஐம்பலய பைநாகத்தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அல்வழக் கொன்னுமில்லா அணிகோட்டியர்கள் அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழபடியேன் நல்வகையால் நம நாராயணாவென்ன நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே அல்வழக் கொன்னுமில்லா அணிகோட்டியர்கள் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழபடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்ன நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டென்ன பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்னவென் நுரைப்பார் நமோ நாராயணாயவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தவர் பல்லாண்டு பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கமென்னம் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்னவென் நுரைப்பார் நமோ நாராயணாயவென்ன பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்த துவர் பல்லாண்டே.
வணக்கம் அன்பர்களே, நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல்நலம் நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம் வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும் மேன்மையும் அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம் மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள் உயர் புகழ் அளிக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
சென்று வந்தால்